أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر சதகல்லாஹுல் அதீம். கண்ணியமான இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இன்றைக்கு 21வது தராவீகை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். அதிலே 21வது ஜுசுவையும் நாம் ஓதியிருக்கிறோம். இறைவனுடைய அருளால் முதல் இரண்டு பத்துக்களை கடந்து 3வது பத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். நாம் ரஹ்மத்தினுடைய பத்தையும் கடந்து விட்டோம், மகஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய பத்தையும் கடந்து விட்டோம். 3வதாக ஐத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை அடைகிற பத்திலே நாம் இன்றைக்கு நுழைய இருக்கிறோம். அடுத்து இன்றைய தினத்திலே ஒற்றைப்படை இரவுகள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரி குறித்து சொல்லுகிற போது, ஒற்றைப்படை இரவுகளிலே தஹர்ரு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஹர்ரு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி ஃபி அவாஹிரி ரமபான, ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றை இரவுகளில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அடைந்து கொள்ளுங்கள். அது 1000 மாதங்களுக்கு ஒப்பானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த இரவை பற்றி சொன்னார்கள். இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் அதை தேடி எடுப்பது, அதற்காக வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளுவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக அல்லாஹுவை நோக்கி அவன் பக்கம் நம்முடைய முகத்தை திருப்பி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நிம்மதியான சுகமான ஒரு வாழ்க்கையையும் இன்னும் மறுமையிலே இறைவனுடைய மிகப்பெரிய பொருத்தத்தையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ எந்தெந்த பாவங்களை செய்து விட்டிருக்கிறோமோ அந்த பாவங்களிலிருந்து அல்லாஹ்வினிடத்திலே மீட்சியை கேட்க வேண்டும். இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த 21வது ஜுஸ்விலே சூரத்துல் அன்கபூத் என்ற சூராவினுடைய சில வசனங்களும் சில பகுதிகளும், அர் ரூம் என்று சூரத்து ரூம் என்கிற சூராவும், சூரத்து லுக்மான், சூரத்து சஜதா, இந்த சூராக்கள் எல்லாம் இன்றைக்கு தராவிகளை 21வது ஜுசுவை ஓதியிருக்கிறவர்களுக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கும். இந்த 21வதனுடைய ஆரம்ப பகுதியான அன்கபூத் என்கிற சிலந்தி வலை என்று சொல்லுகிற அந்த சூராவினுடைய 45வது வசனத்தில், 49-45வது வசனத்தில், 21வது ஜுசுவினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்துலுமா ஓட்டிய இலைக்க மினல் கித்தார், ஒத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப் வாக்கிமிஸ் ஸலா இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதுக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன். நபியே, இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் ஓதுவீராக. ஒத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், எந்த ஒன்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்கள் ஓதுவீராக. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கப்பட்டவற்றை விட்டும் தடுக்கும், தீமையை விட்டும் மானக்கேடானதை விட்டும் தொழுகை ஒரு மனிதனை தடுக்கும். எப்போதெல்லாம் ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருக்கிறானோ அவனுடைய தொழுகை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருந்தால் அவனால் வெளிரங்கமான மானக்கேடான காரியங்களை செய்ய முடியாது என்று குர்ஆன் அறுதியிட்டு சொல்லுகிறது. அந்த தொழுகை அவனிடத்தில் அப்படி ஒரு பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தொழுகையிலிருந்து அவன் படிக்கக்கூடிய படிப்பினைகள், அவன் என்ன விதமான அறிவை பெற வேண்டும், அவனிடத்தில் சுயசார்பு ரீதியாக அந்த தொழுகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. பாவமான காரியங்களை விட்டு, அதே போன்று தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் அவனை அந்த தொழுகை தடுக்கும். வலதுக்ருல்லாஹி அக்பர், நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் மிகப்பெரியதாகும். வலதுக்ருல்லாஹ் தொழுகையில அக்கிமே சலாத் அலி திக்ரி, அல்லாஹு சொல்லுவான், என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் நில்லுங்கள். தொழுகை என்பது முழுக்க முழுக்க இறைவு நினைவை சார்ந்தது. நாம் ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் எந்த பகுதியில் இறைவனை நினைத்தீர்களோ அந்த பகுதி மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாகும். மற்ற பகுதிகள் தொழுகையிலே நீங்கள் நினைக்காத இறைவனை, இறை சிந்தனை இல்லாத வேறு உலக அல்லது எதுவுமே சிந்தனை இல்லாமல் நீங்கள் நின்ற பகுதிகளை அல்லாஹு தாலா உங்களுடைய முகத்திலே பழைய துணியை போன்று வீசிவிடுவான். அதில் அல்லாஹினுடைய நினைவு இருந்த பகுதிகள் மட்டும் வெட்டி எடுத்து அல்லாஹ்வினிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படும், மற்ற பகுதிகள் தூக்கி வீசப்படும் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அதனால தொழுகை ஒரு முக்கியமான சாதனம். மறுமையிலே முதலிலே கேட்கப்படுகிற கேள்வி அதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா வருகிற காலங்களில் நாம் நம்முடைய தொழுகைகளை மிகச்சிறப்பான தொழுகைகளாக, இறைவனுக்கு பொருத்தமான தொழுகைகளாக அல்லாஹுவினிடத்திலே கேட்டு, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ பொருந்தி கொள்ளுகிற அளவுக்குள்ள வணக்கங்களை புரிபவர்களாக, எங்களுடைய தொழுகைகள் உன்னிடத்திலே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்படிப்பட்ட தொழுகைகளை தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக என்று கேட்பது கடமையாக இருக்கிறது. இது முதல் ஹதீஸ். இது முதல் ஆயத்துக்கு நாம் படித்த அந்த செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேத்து வசனத்துல நாம நேத்து அன்கபூத்தினுடைய ஆரம்ப வசனத்துல நாம் சொன்னோம், அல்லாஹு தாலா சொல்றான் அஹசிபன்னா, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹு தாலா இந்த சிலந்தி வலை என்கிற அந்த அன்கபூத் வசனத்தினுடைய இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 29 இரண்டாவது வசனம், என்ன மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களா, அல்லாஹுவை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னதனால் சோதிக்காமல் விடப்படுவோம் என்று. அஹசிபன்னாசு ஐ உத்தரக்கு, நம்ம எல்லாம் விட்டுறணும், நமக்கு எதுவுமே வரக்கூடாது, நிம்மதியா இருக்கணும் என்று நினைத்து கொண்டார்களா. யகூலு ஆமன்னா, அவர்கள் ஈமான் கொண்டேன் என்று சொன்னதின் காரணமாக ஒகும்லா யுஸ்தனும், அவர்கள் சோதிக்கப்பட வேண்டாமா, அந்த சொன்ன செய்தி உண்மைதானா அப்படிங்கறது எப்ப தெரியுது. அல்லாஹ் அழகாக கேட்கிறான், நீங்கள் வெறும் ஈமான் கொண்டு விட்டேன், அல்லாஹுவை நம்பி விட்டேன், அல்லாஹுவினுடைய தூதரை நம்பி விட்டேன் என்று சொன்னால் மட்டும் போராது. இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு சோதனை களம். அல்லாஹு தாலா சோதித்து பார்த்துதான் அந்த பொருளுக்கு அதனுடைய மதிப்பை கொடுப்பாங்க. உலகத்தில் சாதாரணமாக ஒரு பொருளை வாங்க போனா கூட எக்ஸ்பிரி டேட் என்ன, இதனுடைய விலை என்ன, இது எப்படி இந்த பொருள் தரத்தில் முதலாவதா ரெண்டாவதான்லாம் பார்த்து வாங்கிடும்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களையும் நான் அப்படித்தான் பார்த்து எடுப்பேன். அதனால அவங்க சோதி வளர்க்கிறது பத்தன் நல்லதே நம்ம கபலிகின் வலையாளமன் நல்லதே நான் சதப்பு வலையாளமன் நல்காதிபி, இதற்கு முன்னும் இப்படித்தான் நாம் சோதித்தோம். மூணாவது வசனத்துல எல்லாம் சொல்றான், இதற்கு முன்னுண்டானவர்களையும் நாம் இப்படித்தான் சோதித்தோம். பழைய ஆலமன் அல்லதீன சொதப்பு, நம்முடைய டெஸ்ட் என்ன, நம்முடைய அந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையானவர்கள் பொய்யானவர்கள் யார் என்பதை அறிவதற்குத்தான் இந்த சோதனையே, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சோதனைகள் என்று அல்லாஹு தாலா மிக அழகாக சொல்லுகிறான். இப்ப இதுல என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன விதமான சோதனைகள் ஒரு மனிதனுக்கு வரும், இந்த இஸ்லாத்தை பொறுத்த அளவு அல்லாஹுவை நம்பிவிட்டேன் என்று சொன்னால் என்ன விதமான சோதனைகள் வரும். அல்லாஹு தாலா முதல் சோதனையாக சொல்லுகிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம், வல நஜிசி என்னகும், இன்னும் அவர்களுக்கு நாம் அழகிய கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இப்ப இந்த சோதனை அப்படிங்கிறதுக்கு முதல் சோதனையாக இறைவன் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் அந்த மனிதனுக்கு ஏவி இருக்கிறோம். முதல் சோதனை உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்து வரும் என்று அல்லாஹ் சொல்றான். சில நேரங்களிலே படைத்த இறைவனுக்கு மாற்றமாக செய்வதற்காக வேண்டி உன்னை தூண்டினார்கள், இந்த துஷ்ரிக்க பீமாலை சலக், அல்லாஹுக்கு இணையாக ஒன்றை வைப்பதற்கு உன்னுடைய பெற்றோர்கள் தூண்டினார்கள் என்று சொன்னால், பலா துத்தி ஹுமா, அவர்களுடைய விஷயத்தில் நீ அவர்களுக்கு வழிபட வேண்டாம். ஏன்னா முதல் செய்தி எல்லாம் சொல்றான், நீ அவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொண்டு, அதுல எந்த விதமான ஆட்சோபடையும் கிடையாது. உன்னுடைய தாய் தந்தையர்கள் உன்னிடத்திலே அவர்கள் என்ன கருத்தை சொன்னாலும், உன்னிடத்திலே அவர்கள் சிறுக்கு வைக்க சொன்னாலும் கூட சிறுக்குக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டுமே ஒழிய, ஆனால் அவர்களிடத்தில் அழகாக நடப்பதில் நாம் மாற்றம் செய்யக்கூடாது. சில நேரங்களில் சில மார்க்கத்தினுடைய காரியங்களுக்காக வேண்டி நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே சில பேர் பேசாமல் இருக்கிறார்கள், அதை செல்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் சிறுக்கினுடைய காரியத்திலே சொல்றான், சிறுக்குக்கு தான் வழிபடக்கூடாது ஒழிஞ்சு, அவர்களிடத்தில் நீ எவ்வளவு கண்ணியமாக அழகான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய அன்பை பெறுவதிலும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை நீ அவர்களுக்கு செய்து கொடுப்பதிலும் மிகச்சிறந்த மகனாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு ஏவுகிறது. அதனால என்று சொல்லுவார்கள். படைப்பினங்களுக்கு நல்லது செய்து படைத்தவனுக்கு மாறுபாடு செய்வது கூடாது. அது ஒன்று மட்டும்தான் இங்கே. ஆனா எஹ்சானுடைய விஷயத்தில் அவர்களிடத்தில் என்ன, போன ரெண்டு மூணு ஜுசுகளுக்கு முன்னால் நாம் சொல்லும் போதே பெற்றோர்களுடைய மரியாதை என்ன என்பதை குரான் எவ்வளவு அழகாக பேசுகிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹினுடைய இபாதத்திற்கு அடுத்தபடியாக இறைவன் இந்த மனிதர் குலத்திற்கு ஏவுகிற ஒரு செய்தி பெற்றோர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, முதல் உன்னுடைய சோதனை உன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வரலாம், அப்படி வந்தா நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா இங்க சொல்லிட்டான். ரெண்டாவது அல்லாஹு சொல்றான், வமினன் நாசி மன் யகூலு ஆமன்னா பில்லா ஃபஇதா ஊதிய ஃபில்லா ஜஅல ஃபித்னத்தன் நாசி கஅதாபில்லா. அல்லாஹு சொல்லுகிறான், மனிதர்களிலே சில பேர் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த பாதையில் துன்பம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யறாங்க, மனிதர்களிடத்திலிருந்து, காஃபிர்களிடத்திலிருந்து, முனாஃபிக்குகளின் இடத்திலிருந்து, யாரெல்லாம் படைத்தவனை வணங்காமல் வழிபடுவதற்கு எத்தனிக்காமல் இருக்கிறார்களோ அவங்க சில நேரத்துல அந்த அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்களுக்கு, படைத்தவனை புரிந்தவர்களுக்கு சோதனைகள் செய்யலாம், சில நேரத்துல சிரமங்கள் கொடுக்கலாம். அவர்களால் சொல்லால், செயலால், சிந்தனையால், கருத்து வேதங்களால் சில நேரங்களிலே சில சோதனைகள் நமக்கு வரும். அப்படி வந்தா உடனே என்ன செய்யறாங்கிறான்ல சொல்றான், ஃபித்னத்தன் நாஸ், மனிதர்களால் ஏற்படுகிற சோதனையை அதாபில்லா, இது அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நபிய உங்களை விட்டு அவங்க போறதுக்கு நினைக்கிறாங்க, உங்களை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சோதனை வந்த உடனே இது அல்லாஹ் தான் தந்துட்டான் போடுங்க இந்த சோதனைய அப்படி, மனிதர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை இந்த சமூகம் பொறுத்து பழக வேண்டும்ங்கிறான். அல்லாஹ் ஆனால் உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து உதவி வந்தது என்று சொன்னால் உடனே சொல்லுவாங்க, நாங்க உங்களோட தான் இருப்போம், உதவி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட, சிரமம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களை விட்டுட்டு வெளியே போறதுக்காக வேண்டி உண்டான முயற்சிகள். இது ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு மூமினுடைய மனோநிலையாக இருக்காது என்று இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட அந்த 21வது பகுதியில் உள்ள அந்த செய்தி நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இதை நம்ம முதலாவது நாம் புரிவது நம் மீது கடமை. இரண்டாவது அதனுடைய தொடரிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஓதப்பட்ட அடுத்த சூரா இதனுடைய அந்த அன்கபூத் என்கிற அந்த சிலந்தி வலை என்கிற அந்த சூராவினுடைய 20வது வசனத்தில் எல்லாம் சொன்னா, குல் சீரு ஃபில் அர்தி ஃபந்துரு கைஃப பதா அல் கல்க தும் அல்லாஹு யுன்ஷி உன் நஷ்அத அல் ஆஃபிரா இன் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர். பூமியில சுத்தி பாருங்க, அல்லாஹ் சொல்றான், மேக் ஏ ட்ரிப், இங்க இருந்து ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு போங்க, கண்டிப்பாக நீங்கள் வெளியே சுத்துவதற்கு, சுற்றுப்பயணம் செய்வதற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். குல் சீரு ஃபில் அர்தி, பூமியில சுத்தி பாருங்க, ஃபந்துர் கைஃப பதா அல்லாஹு அல் கல் சும்ம யுன்ஷி உன் நஷ்அத அல் ஆஃபிரா, முதலாவது படைப்பை அல்லாஹு துவங்கி பின்னர் அல்லாஹு பிந்திய படைப்பை எவ்வாறு அடுத்தடுத்து உண்டாக்குகிறான் என்பதை போய் பாருங்கள். ஒரு 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 காலத்துல ஒரு பகுதியில விவசாய நிலமாக இருந்தது, மறுகாலங்களில மாற்றப்பட்டு, அப்படி இல்லைன்னா அந்த பகுதியில வேறு நிலங்களாக இருந்தது விவசாயங்களாக மாற்றப்பட்டு, அல்லது சில பகுதிகள் அழிக்கப்பட்டு, அல்லது சில பகுதிகளில் நம்ம யோசிக்கவே முடியாது. இன்றைக்கு பல அரபு நாடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வந்து பாலைவனமாக இருந்த பகுதிகள் சோலைவனமாக மாறி இருக்கின்றன. எப்படி அந்த அந்த ஃபெர்டிலைஸ் லேண்டா எப்படி மாத்தினா தெரியாது, அது இறைவன் மாத்தி தந்தது. நீங்க அதெல்லாம் போய் பாருங்கிறான், ஒவ்வொரு படைப்பும் எப்படி தன் அடுத்தடுத்த நிலைகளுக்கு அல்லாஹு தஆலாவால் மாற்றப்படுகின்றன என்பதை நீங்கள் உலகத்தில் சுற்றி பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க போய் பாருங்க என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அதெல்லாம் அந்த சூராவில் வருகிறது. அடுத்து ரூம் என்று சொல்லுகிற சூரா, 30வது அத்தியாயம் சூரத்து ரூம், ரூமினுடைய வரலாறு. இது நம்ம பல தடவை இந்த செய்திகளை நம்முடைய தஃப்ஸீருடைய வகுப்புகளிலே நாம் இது சம்பந்தமாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதில் உள்ள ஒரு சில முக்கியமான இடத்தை மட்டும் நாம் இந்த சூராவை பொறுத்தளவு அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல வமின் ஆயாத்திஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், தொடர்ந்து வருது. சூரா இந்த சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் தொடங்குகிற அல்லாஹுவினுடைய கிளாஸ் எடுத்துட்டே இருக்கான், வரிசையை எடுக்கலாம். ومن آياته أن خلق لكم من تراب ثم إذا أنتم بشرا تنتشرون الله تعالى உங்களை மண்ணிலிருந்து படைத்தான் அதற்கு பின்பாக நீங்கள் மனிதர்களாகி பூமியின் பல பக்கங்களில் பரவி உள்ளது அவனுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளதாகும் நீங்க ஒரு மண்ணு அல்லாஹ் சொல்றான் ஒரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட படைப்பு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க பூமியிலே நீங்கள் விரிந்து சென்றிருப்பதற்கிறது எல்லா பகுதிக்கும் பூமியில் உள்ள பகுதிக்கு நீங்கள் போய் நீங்கள் வாழ்வதற்கிறதே அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்ததும் ஒரு ஆயத் லிதஸ்குனு இலைஹா அவர்களிடத்திலிருந்து நீங்கள் சுகம் பெறுவதற்காக வேண்டி அமைதி அடைவதற்காக வேண்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய மனைவி குறிப்பாக மனைவிகளிடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பெரிய அமைதியை உங்களுக்கு வைத்திருக்கிறார் லிதஸ்குனு இலைஹா அந்த சுகூன் இருக்கிறதே அந்த அமைதி இருக்கிறதே அது இறைவன் தர வேண்டும் அந்த மனைவியின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற அமைதி மிகப்பெரிய அமைதி இன்னைக்கு கூட இருந்தாலே வருத்தப்படுறோம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் ஏண்டா இங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் புலம்பி தள்ளுவதை பார்க்க முடிகிறது அப்படி அல்ல அல்லாஹ் சொல்றான் நீ தஸ்குனு இலைஹா அமைதி பெறுவதற்காக வேண்டி வஜாலலக்கும் மிம்புயூத்திக்கும் சக்கனா இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்றான் உங்களுடைய ஊடுகளை அமைதி தரும்புகிற இடமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் சொல்றான் இதெல்லாம் அனுபவிச்சு பாரு என்னுடைய அத்தாட்சின்னா என்னன்னா நீங்க அனுபவிக்கிறது தான் அதை கண்டு அதை சுவைத்து அனுபவம் அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான் உங்களுக்கு மத்தியிலே அவன் இரக்கத்தையும் அதே போன்று பிரியத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் மவத்தத் அப்படின்னு சொன்னா பிரியம் இரக்கம் கிருபு பிரியம் ஒரு மாதிரி உண்டான ஒரு சாய்மானம் இதற்கு விளக்கம் எழுதுகிற தப்சீர் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள் ஆரம்ப காலத்தில் திருமணம் முடிந்தவுடன் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது ஏற்படுகிற அந்த இச்சை ரீதியான உணர்ச்சி இருக்கிறது அல்லவா அதுதான் மவத்தத் அப்படின்னு சொல்லுவாங்க காலங்கள் செல்ல செல்ல வயோதிகம் கடந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து வயோதிக காலத்தில் அந்த இச்சைத்தனமான எண்ணங்கள் இருக்காது அப்படிப்பட்ட இச்சைகள் இருக்காது அப்ப அல்ல சொல்றான் ரஹ்மா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில ஒரு கிருபை அன்கண்டிஷனல் லவ் அந்த நேரத்தில் ஏற்படுத்தி தராங்க வயோதிகமான தம்பதிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை அன்கண்டிஷனல் லவ் அதை நாமே ஏற்படுத்தி தருகிறோம் அந்த அம்மா எங்கேயோ வளர்ந்தது எங்கேயோ பிறந்தது எங்கேயோ வளர்ந்தது இருந்தாலும் கூட உங்களுடைய வீட்டுகளிலே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோடு இருந்து உங்களுடைய குடும்ப பாங்குகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது பிரியமாக உங்களுக்கு என்று குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை இதெல்லாம் நாம் ஏற்படுத்தி ஒமின் ஆயாத்தி அதை பாருங்க கொஞ்சம் உங்களை சுத்திங்க நாங்கள் ஒமின் ஆயாத்தி ஹல்கு சமாவாத்தி வளரும் வானம் பூமியினுடைய படைப்பு அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் இருந்து அல்வானிக்கும் உங்களுடைய லாங்குவேஜஸ் டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிந்திருக்கிற மொழிகள் உலகத்திலே இன ரீதியாக மொழி ரீதியாக மக்கள் எவ்வளவு பேர் வாழ்கிறார்களோ எல்லாம் நம்முடைய அத்தாட்சி அந்த மொழிகளை அனுசரித்து பழகுவது அதை ஏற்றுக்கொள்வது எல்லா மொழியும் என் மொழி தான் பெரிய மொழி அப்படிங்கறதல்ல எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது நம்ம மொழி பெரிய மொழி என்று சொல்லிக்கிட்டோம் அதனுடைய உயர்வுகளை அதனுடைய அந்த ஆழங்களை அந்த மொழியினுடைய டேஸ்ட விளங்குறது அதை பரப்புறது அது ஒண்ணும் குற்றம் இல்ல என் மொழி மட்டும்தான் உலகத்துல வேற எவன் மொழியும் மொழியே கிடையாது என்று சொல்லுவதற்கு இஸ்லாம் சொல்லவில்லை எல்லா மொழியும் அரபி மொழியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் அது இறைவனுடைய படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினது ஒரு மொழி தான் அப்ப அந்த மொழியிலிருந்து பிரிஞ்சு 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 பிடித்து அடுத்த மொழிகள் வந்து இருக்கிறது அப்ப அந்த மொழியை அங்கீகரிக்கணும் இஹ்திலாஃபல்சினத்திக்கும் அல்வானிக்கும் உங்களுடைய நிறங்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஹதீஸுகளில் வரும்போது வரும் இமாம் புகாரி இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க பலர் நிறங்களில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதில் வந்து கருப்பாக சிவப்பாக செஞ்சிவப்பாக ரெண்டுக்கும் இடையில வெள்ளையாக மொமினல் ரெண்டு மூணு அந்த ஹதீஸுகளில் அது வருது அபியத அஸ்வத ஒபைனதாலி வெள்ளையாகவும் கருப்பாகவும் அதற்கு இடையில் எத்தனை நிறங்கள் உண்டோ அத்தனையிலும் அல்லாஹ் படைத்தினாங்க ஒமி நாயாத்திகி மனாமுக்கும் பிள்ளையில் இரவிலே நீங்கள் தூங்குவதும் வன்னஹார் ஒப்திகாவுக்கும் மின்பதிலே பகலிலே அவனுடைய அருளை தேடுவதும் இன்ன பிதாலிகள் அஹாயாத்தின் கௌமி இஸ்மாவும் கேட்கக்கூடிய கூட்டத்திற்கு அதிலே அறிவுகள் உண்டு ஒமி நாயாத்திகி யுரிக்கும் உல்பர்க் அவன்தான் அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அல்லாஹு தாலா உங்களுக்கு மழையை பொய்விக்க செய்கிறான் மானத்திலிருந்து மழையை கொடுத்து ஹௌஃபம் வதமா அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையில் பூமியை அந்த மலையினுடைய தண்ணீரை கொண்டு அவன் தான் உயிர்ப்பிக்கிறான் இப்படி வரிசையாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறான் இதிலிருந்து என்ன பாடம் என்று சொன்னா இதெல்லாம் ஆயத் வானம் ஆயத் பூமி ஆயத் தூக்க ஆயத் நீ வெளிச்சிருக்கிற ஆயத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய கலர் ஆயத்து உங்களுடைய லாங்குவேஜ் ஆயத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா அதை கொண்டு அல்லாஹுவினுடைய தௌஹீதை அடைந்து கொள்வது, இறைவனை பார்ப்பது, ஏகத்துவத்தை பார்ப்பது, அல்லாஹுவினுடைய வல்லமையை புரிந்து கொள்வதுதான் இந்த செய்தியின் ஊடாக அல்லாஹ் நம்ம இடத்துல விரும்புகிற இது ஒரு செய்தி. அடுத்து அல்லாஹ் அதனுடைய 33வது வசனத்தில் சொல்றான், அல்லாஹும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனையை தந்து விட்டால், வைதா மசன்னாச துர்ரும் தாவு ரப்பகும் முனிபீன இலை, ரொம்ப அவனிடத்தில் திரும்பி பிரார்த்தனை செய்கிறார்கள், சும்மா இதா அதா தகும் மின் ஹுரஹ்மா, அதற்கு பின் அந்த சிரமத்தை இறைவன் நீக்கி அதையே சுகமாக ஆக்கி தந்தால், இதா ஃபரீக்கும் மின்ஹும் ரப்பிகும் யுஷ்ரிக்கும், உங்களிலே சில மக்கள் அவனுக்கு மாறு செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து இந்த சூரத் ரூமினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னார், லஹரல் ஃபசாது ஃபில் பர் வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ் லியுதீகஹும் பஅல்லதீ அமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள், லஹரல் ஃபசாது, ஃபசாது பரவி இருக்கிறது, ஃபில் பர் உலகத்திலும், அதாவது கடலிலும், திடலிலும் கடலிலும், தரையிலும் கடலிலும் பசாது பரவி இருப்பது, பிமா கசபத் ஐதின்னாஸ், மனிதர்களுடைய கரங்கள் செய்த கேடுகள் தான், அவன் பண்ண சேட்டை தான். இந்த ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொன்னா இதற்கு பின்னே மனிதனுடைய கரங்கள் உண்டு, அவன் பண்ண ஏதாவது சேட்டை உண்டு. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவது, எல்லோரும் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், அவரவர் பாவத்திற்கு, என் பாவத்திற்கு காரணமாக அல்லாஹ் யாரையும் தண்டித்து விடாதே. அது இந்த கடைசி பத்து இருக்கிறதே, அதற்குரிய நேரம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவற்றில் சில வகையான அந்த அவர்கள் கைகள் செய்த அந்த தவறினுடைய சோதனைகளை இந்த உலகத்திலே அனுபவிக்க வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இங்கே பார்க்கட்டுமே அந்த தீமைகளுடைய அந்த தண்டனைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு பார்ப்ப வைப்பதற்காக வேண்டி சொல்லுகிறான். இந்த அத்தியாயங்களில் நிறைந்த அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பற்றி தொடர்படியாக பேசுகிறோம். அதற்கு அடுத்து லுக்மான் என்கிற சூரா, இந்த சூராவை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சூரத்துல் லுக்மான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அல்லாஹ்வினுடைய இறைநேசரை பற்றி உண்டான ஒரு தகவல். இதில் நபியா அவர் இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு. சில நபி என்றும் சில முஃபஸ்ஸிரீன்கள் அவரை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று அடியார் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் அவரை அறிமுகப்படுத்துகிற போது, என்னுடைய லக்கத் ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மத்த, இன்னும் நம்முடைய அந்த லுக்மான் என்பவருக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம், அறிவு ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் இருக்கிறதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய உபதேசம், அதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அது ஏன் அல்லாஹு தஆலா அந்த செய்தியோடு அப்படி எடுத்து போடுறான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு இந்த உபதேசங்களை அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு பெற்றோராக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த லுக்மான் அலி இஸ்லாமினுடைய சம்பவங்கள் வாயிலாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தரான். அஞ்சு விதமான உபதேசங்களை தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்சாங்க. அஞ்சும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான செய்திகள், சும்மா ரொம்ப வட்டுற சுருக்கமாக அல்லாஹு தஆலா அந்த செய்திகளை இந்த இடத்துல நமக்கு சொல்லி தருகிறான். ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள் தான், ஆனா முக்கியமான விஷயம். என்னுடைய இதற்கு முன்னே இந்த சூரத்து லுக்மான் சார்ந்து பல இடங்களில் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறேன். துபாயில் இருக்கும்போது அங்க கோட்டப்பள்ளியில பேசின அந்த செய்திகள்ல உடனே போய் அங்க இருந்த அந்த பெரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் தன்னுடைய லீவுக்கு வீட்டுக்கு போகும்போதோ அல்லது போன்லயோ தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து இந்த குர்ஆனுடைய பக்கத்தை எடுத்து சொல்லி, நான் வந்து ஒரு ஒரு நபி செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ் என்ன செய்ய சொல்லியிருக்கான், அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசத்தை செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்ன நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அப்ப அதே மாதிரி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். ஐந்து விதமான உபதேசத்தை அல்லாஹு தஆலா, முக்கியமான அடிப்படை கூறுகளான ஐந்து உபதேசத்தை இதிலே அல்லாஹு சொல்லுகிறான். ஏன்னா அதை சொல்லிட்டு சொல்றான், அவருக்கு எதற்கு தெரியுமா நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம், அனிஷ்குருலி, அவர் எனக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ஒமையஷ்குர், எவர் ஒருவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறாரோ, எவர் ஒருவர் நன்றி செலுத்துகிறாரோ, இன்னமா எஷ்குருலி நஃப்ஸி, அவர் தனக்கு தன்மையான, தனக்கு நன்மையான ஒரு காரியங்களை செய்து கொண்டார். நன்றி செலுத்தக்கூடியவர் தனக்கு காரணமான ஒரு நன்மையை செய்து கொண்டார். ஒமன் கஃபரா ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், எவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் மாறுபாடு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அவர்களின் பக்கம் தேவை இல்லாதவன், அவர்களுடைய தேவை இறைவனுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி முடித்துட்டான். இப்ப இதுல அஞ்சு செய்தி என்ன? லுக்மான் அலை இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அஞ்சு செய்தி என்ன? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுப்பது? முதலாவதான செய்தியை லுக்மான் அலை இஸ்லாம் சொல்லுகிறார்கள். அந்த சொல்ற ஸ்டைலையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஒரு ஒரு பிள்ளைக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல சொல்றான், இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஅதுஹு, தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வதற்கு உபதேசம் லுக்மான் அலை இஸ்லாம் செய்த பொழுது அவர் செய்தார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என்னுடைய கண்ணு மகனே அப்படின்னு சொல்றார். புனை அப்படிங்கிறது இருக்கிறது, யா புனையனா என்னுடைய குட்டி பையனே, என்னுடைய செல்லமே. நம்ம சொல்லுவோம்ல நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சத்துக்காக வேண்டி இஸ்லாமிய செய்திகளை கூட பிள்ளைகளுடைய மனதிற்கு சொல்லித் தருவதற்கு ஹார்டா சொல்லக்கூடாது. அதை போட்டு அழுத்தி அவனுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி, ஒன்னு நம்முடைய பேச்சின் மீது வெறுப்பாயி, நம்மின் மீது வெறுப்பாயி, சரியத் மேல வெறுப்பாயிடுவான் அப்படி சொல்லக்கூடாது. என்ன குரான்ல வருகிறது, அர் ரஹ்மான் அல்லமல் குரான், அல்லாஹுக்கு 100 பேர் இருக்கு, ஆனா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மிக கிருபையாளன், மிக கிருபையாளன், அன்கண்டிஷனல் லவ்வர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான். அவன்தான் உங்களுக்கு குரானை போதித்தான், ரஹ்மானாக இருந்துதான் குரானை போதிக்க முடியும் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா புனைய, அவர் தன் அழகாக கூப்பிட்டார் தம்மான, யா புனைய லா துஷிரிக்கு பில்லா, நீ அல்லாஹுக்கு எந்த பொருளையும் ஈடாக ஆக்கி விடாதே, இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், என்று கேட்டால் ஷிர்க் இருக்கிறதே உலகத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார். முதல் செய்தி, எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த செய்தியை சொல்லித்தர வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய அந்த வட்டத்தில் வாழுகிறது என்பதற்காக வேண்டி விடுவதல்ல, இணை வைத்து என்பதை குறித்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும். நம்மை படைத்த அந்த படைப்பாளனுக்கு ஈடாக எந்த ஒரு பொருளையும் நீ வாழுகிற காலம் வரை நீ அவனுக்கு ஈடாக ஒன்றை ஆக்கிவிடக்கூடாது என்ற அறிவுரையை முதல் தளத்திலே வைக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அது ஒரு துல்ம் என்று எல்லாம் சொல்றான், பாவம்னு சொல்லலை, அநீதம்னு சொல்றான், அநியாயம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டா பொதுவாக பாவங்கள் இருக்கிறது எல்லாமே அநியாயம். அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லும் போது அந்த பாவங்களை குறித்து அல்லாஹ் பேசுவான், வல்லதி அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஜலமு அன்ஃபுஸஹும் ஜக்கருல்லாஹ் ஃபஸ்தஃஃபரூ லிதுனூபிஹிம், உங்களிலே யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பாவகரமான கெட்ட அல்லது கீழ்த்தரமான காரியத்தை செய்து விட்டாலோ அல்லது தனக்கு தானே அநீதம் செய்து கொண்டாலோ, ஜக்கருல்லாஹ், அவர்கள் இறைவனை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். இன்னொரு ஆயத்துல வருது, ஒமையாமல் சு அன், யார் ஒருவர் ஒரு பாவமான காரியங்களை செய்கிறாரோ, எதுலிம் நப்சகு சும்மையஸ்தக்ஃபிரில்லாஹ், தனக்குத்தானே அநியாயம் செய்கிறாரோ. அப்ப முக்கியமாக ஷிர்க் இருக்கிறதே, பாவம் இருக்கிறதே தனக்குத்தான அநியாயம். அது அதுல வந்து இது லேசான அநியாயம் அல்ல, ஹதீஸுகளில் வருகிற போது வரும். அநியாயம் என்றால் என்ன என்றால், வதஉஷை பிகைரி மஹல்லி, எந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கணுமோ அது அல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, வேறொரு இடத்தில் வைப்பதுதான் அது துல்ம், அநீதம் என்று சொல்லப்படும். அதுல இந்த ஷிர்க் இருக்கிறதே முதல் தரமானது, துல்முன் அதீம், மிகப்பெரிய கொடூரமான துல்மாகும். அதை நம்முடைய மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இரண்டாவது, வஸ்தைனல் இன்சான் அபிவாலிதை பெற்றோர்களை பற்றி மனிதனுக்கு நாம் போதித்தோம், சொல்லிக் கொடுத்தோம், அவனுடைய தாய் கஷ்டத்திலே சுமந்தால், அதே போன்று அவனுக்கு 2 ஆண்டுகாலங்கள் பால் அனிஷ்குர்லி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோருக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் நன்றி செலுத்துதலையும் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் உன்னை சிறுக்கு செய்ய சொன்னால் நீ அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. மற்ற எல்லா விஷயங்களிலும் நீ பெற்றோரோடு உறுதுணையாக, அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொன்னாமல், உன்னுடைய தகப்பனார் தாயாரை கண்ணை உயர்த்தி பார்க்காமல் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சிறுக்கு செய்ய சொன்னால் அந்த விஷயங்களில் நீ அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது. இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறான். மூணாவது, மூணாவது விஷயமாக அல்லாஹ் சொல்றான், ஒன்னாவது ஒரு விஷயம், ஒன்னாவது ஷிர்க் செய்யக்கூடாது. இரண்டாவது, பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ய சொல்லாதவரை, படைத்தவனுக்கு மாறு செய்ய சொல்லாதவரை, மாறு செய்ய சொன்ன அந்த கருத்துக்கு மட்டும் உடன்படக்கூடாது. மற்ற விஷயங்களில் அவர்களோடு கண்ணியமாக நடக்க வேண்டும். மூணாவது, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். மூன்றாவது விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏவ வேண்டியது தொழுகையில கரெக்டா இருக்கணும் பணியே. அதே போன்று உனக்கு எதெல்லாம் முடியுமோ, நன்மைகளை ஏவுவது தீமைகளை தடுப்பதுன்னா உலகளாவிய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் நீ என்றைக்குமே ஃபேவர் ஃபார் த பீப்புள், மக்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மை நாடியவனாக நீ இருக்க வேண்டும், தீமையை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதில் முஸ்லிம் நான் முஸ்லிம் என்ற செய்திகள் எல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் நல்ல செய்யக்கூடிய பண்பு உன்னிடத்திலே வர வேண்டும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நீ மட்டும் ஜெயிக்கணும்னா சொல்லித்தரணும், அடுத்தவனை எப்படி ஜெயிக்க, அடுத்தவனை ஜெயிக்க விடாத அளவுக்கு அன்னைக்கு கூட நீ ஜெயிச்சிடணும் அப்படிங்கறது தான் இன்றைக்கு நம்முடைய பாடங்கள் நமக்கு சொல்லி தரப்படக்கூடியது. இறைவன் சொல்றான், அப்படி இல்ல, எல்லோருக்கும் நல்லவனாக, எல்லோருக்கும் நல்லதை ஏவுவனாக, அதுக்கு உதவி புரிபவனாக, தீமையை தடுப்பவனாக, தீமையை தடுப்பதற்கு உதவி புரிவனாக உங்களுடைய குழந்தை மாற வேண்டுமே தவிர, ஒரு என்ன சொல்றது, அவனுடைய சிந்தனை வந்து ஒரு பெரிய ஒரு குளோபல் லெவல்ல இருக்கணும், ஒரு ஒரு சொசைட்டி பேஸ்ட் இருக்கணும் அவனுடைய சிந்தனை, அப்படி இருக்கணும். உங்களுடைய குழந்தையை ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் தடுத்து விட வேண்டாம், அவனை விரிந்த சிந்தனை உடையவரால் ஆக்க வேண்டும். இது மூணாவது சொல்ற செய்தி. நான்காவது, அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான், உலகத்தை பற்றிய புரிதலை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள். குர்ஆன்ல இந்த லுஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசி அந்த வரலாறு இருக்கிறது சாமானியமானதல்ல. வஸ்பிர் அலாமா அசாபக், எப்பா உலகத்தில் வந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறான்னா, கொசு கடிச்சிட கூடாதுங்கிறான், இது செஞ்சிட கூடாதுங்கிறான், ஏசியிலே போட்டு வளர்க்குறான், வெளியே போயிடாதேங்கிறான், அதை கேட்ட அந்த பிள்ளைகளுக்கு வெளியில வந்து ஒரு தடவை கொசு கடிச்சது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கொசு கடிச்சு அதன் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலாம் உண்டு. கொசுவே கடிக்காம பிள்ளைகளை வளர்த்துட்டு வெளிநாடுகள்ல அங்கிங்க திரும்ப ஊருக்கு வரும்போதோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்காங்க, இல்லைன்னா அது வீங்கிக்குது நிறைய பிள்ளைகளுக்கு. அதே தெரியல, இப்ப நம்ம எல்லாம் அந்த கொசுக்கடியிலே தான் கடந்து வந்தோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிய வையுங்கள். சரியான வார்த்தை யதார்த்த நிலை. வாழ்க்கைன்னா உங்களுக்கு எந்த ஒன்று வருகிறதோ அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். சில நேரத்துல சிரமம் வரலாம், சில நேரத்துல சுகம் இருக்கலாம், ரெண்டையும் பொருந்திக்கணும். சிரமம் வருகிற நேரத்துல ஒவ்வொன்னு உட்கார்ந்து அழுகிறதும், சுகம் வருகிற நேரத்துல ஆட முடியாத ஆட்டங்கள் ஆடுவதும் ரெண்டும் கூடாது. அப்ப அந்த நடுநிலை போக்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஏற்ற இறக்கங்கள் எப்போதும் இருக்கும், எல்லா நேரமும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. இன்னொருத்தனை ஜெயிக்க விடணும், அதுவும் வாழ்க்கை. அவர்கள் ஜெயிப்பதை பார்த்து சந்தோஷப்படணும், அதுவும் வாழ்க்கை. நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, என்னோடு சேர்ந்து இந்த உலகமே எல்லோரும் ஜெயிக்கணும் என்ற சிந்தனையை உங்களுடைய அந்த மக்களுக்கு நீங்கள் புகுத்த வேண்டும் என்பது நான்காவது. உலகத்தினுடைய யதார்த்த வாழ்க்கை குறித்து இது குர்ஆன் ஹதீஸு, அதெல்லாம் தாண்டி யதார்த்த நிலையை பேசுகிறார்கள். ஐந்தாவது, கடைசியாக ஐந்தாவது அற்புதமான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார்கள், வலா துஸ்ஸதீர் கத்தக லின்நாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. பெருமை உண்டு பூமியில் மனிதர்களை விட்டு உம்முடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே, அதே போன்று பெருமை உண்டு நடக்காதே என்ற இந்த ரெண்டு உபதேசம். இன்னல்லாஹ லா யஹிப்புல்ல முக்தாரின் ஃபகூர், அல்லாஹு தஆலா பெருமைக்காரரையும் ஆணவம் கொள்ளுவரையும் விரும்ப மாட்டான். எல்லா விதமான தீமையான அந்த எண்ணங்களுக்கும் காரணம் இந்த பெருமை கொள்வது தான். அது கோபமாக இருக்கட்டும், அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பதாக இருக்கட்டும், இன்னொருத்தரை ரொம்ப இழிவாக பார்ப்பதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெருமையும் கர்வமும் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், பெருமையினால் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நல்ல குணங்களை அவர்களுடைய குணங்களாக ஆக்கட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் அதை எப்படி நடக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய நடையில மாடரேட் சொல்லிக் கொடுங்க. மாடரேட், நடுநிலையான நடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அதிகபட்சமா நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடிய நடையோ, ஹொயலா பெருமைக்காரர்களுடையோ, அல்லது ஒரு ரொம்ப ஸ்டைல அந்த வேட்டியை கீழே எடுத்துட்டு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா ஏதோ ஒரு அரசர்கள் நடந்து போற மாதிரி அந்த நடையோ, ரெண்டும் கிடையாது, நடுநிலை நடை, அதை சொல்லிக் கொடுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குரல்களை தாழ்த்தி பேச உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். யதார்த்தத்தையும் நிதானத்தையும் சொல்லித்தாருங்கள், குணத்தை உங்களுடைய குழந்தைக்கு சொல்லித்தாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாயிலாக இந்த செய்திகளை சொல்லுகிறான். அற்புதமான வாழ்க்கைக்குரிய செய்திகள் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லுவதோடு இந்த 5 செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தால் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயம் பெற்றவர்களாக, அல்லாஹுவினுடைய பெரும் பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் ஆகுவோம் என்பதை இன்றைய அந்த 21வது தராவிகள் ஓதப்பட்ட அந்த சூராக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அவற்றை புரிகிற, அவற்றை உள்மனதில் உள்வாங்குகிற, நல்ல சிந்தனைக்கு கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களையும் உலக மக்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil.